الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله سائل كل راع أما ترعاه حفظ أم ضيع حتى يسأل الرجل عن أهل بيته أخرجه النسائي في الصحيح. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் தோழர்கள் குடும்பத்தார்கள் கியாமத் நாள் வரை வருகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றும் பொருட்டு அல்லாஹுவின் மாளிகைக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களே, வாலிபர்களே, நாளைய சமூகத்துடைய தலைவர்களே என்று ஒரு வித்தியாசமாக விழித்து பேச வேண்டிய ஒரு ஜும்மாவாக ஜும்மாவுடைய தலைப்பாக இன்றைய நாளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த சமூகத்துடைய ரெண்டு கண்கள் தான் நம்முடைய சமூக சார்ந்த பெண்கள் வாலிபர்கள். ஒரு கண் நம்முடைய பெண்கள், அவர்களுடைய இஸ்லாமிய நடவடிக்கைகள், கலாச்சாரங்கள், கல்வி முறைகள், தனிமையான பயணங்கள், பாடசாலையில் தேவையான கல்வி முறைகள் தனிமைப்படுத்தப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய இன்னொரு இன்ன பல விடயங்கள் அவர்களிடத்திலே கவனிக்கப்பட வேண்டும். அப்படி கவனிக்கப்படவில்லை என்றால் அது ஒரு தனி மனித வாழ்க்கையிலோ, குடும்ப வாழ்க்கையிலோ, சமூக வாழ்க்கையிலோ, அல்லது முஸ்லீம் சார் உலக சமூக சார் அடிப்படையிலோ இந்த இரண்டு கண்களில் ஒரு கண் பிடுங்கப்பட்டதற்கு சமனாகும். மறுபுறம் நம்முடைய வாலிபர்கள், அவர்களும் நம்முடைய மற்றொரு கண்ணாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய பள்ளிக்கூட பாடசாலை பருவத்தின் போக்குகள், அவர்கள் சேருகின்ற நண்பர்கள், நாம் கொடுக்கின்ற இரத்தத்தை சிந்தி வெளிப்படையிலே நம்முடைய உடம்பிலிருந்து வியர்வைகள் வெளிப்படுவது போல் இருந்தாலும், அது உண்மையிலேயே அதனுடைய நிறம் மாறியிருந்தாலும் அது உண்மையில் இரத்தமாக உதிரமாக இந்த பிள்ளைகளுக்காக நாம் பாடுபட்டு இந்த பொருளாதாரங்களை எல்லாம் கொடுக்கின்றோமோ, அவைகளை குறிப்பாக தன்னுடைய இளமை பருவத்தில் எப்படி செலவழிக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையெல்லாம் கவனித்து பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளின் பொறுப்பில் அவதானம், கவனம், நிதானம் நாம் செலுத்தவில்லை என்றால் மறு கண்ணும் பிடுங்கப்பட்டு போகுமோ, அல்லது இப்பொழுதே பிடுங்கப்பட்டு தான் இருக்கிறதா என்ற கேள்விக்குறியோடு இந்த சமூகத்திலே பலவிதமான பெற்றோர்களுடைய உள்ளங்களை பிழிந்தெடுக்கின்ற அவ்வப்போதைய நிகழ்வுகள் நாம் சொல்லாமலே என்ன சொல்ல வருகிறோம் என்பதை நம்முடைய பெற்றோர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். நேற்றைய ஒரு நிகழ்வு, அதற்கு முன்னாலே இதே நம்முடைய காலி மாநகரின் ஒரு பகுதியிலே இரண்டு இளைஞர்களின் உயிர் காவு கொள்ளப்பட்ட முறை. நேற்றைய நாள் ஒரு இளைஞர் அதே ஸ்தலத்திலே இடத்திலே மரணிக்க, இன்னும் இரண்டு பேர்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்க, மூவர்கள் படுகாயம் அடைந்த நிலையில், இப்படி ஆற்றிலே, குளத்திலே, கடலிலே, கயிற்றிலே விழுவதால், தொங்குவதால் அப்பப்போது ஏற்படுகின்ற வீதி விபத்துகளில் அதிகமானவர்கள் இந்த சமூகத்தில் இளைஞர்கள் பலியெடுக்கப்படுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாம் கொஞ்சம் நம்முடைய கவனங்களை, நம்முடைய குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்றால், ஒரு 13 வயதை கடந்து ஒரு பாதையில் பயணிக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, மிக தயவாக கெஞ்சுதலாக நாம் உங்களிடத்திலே கேட்கிறோம், மிக அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் இரண்டு மாபியாக்கள் பட்ட பகலிலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒன்று இந்த உலகில் வலம் வருகின்ற மது, உலகை தங்களுடைய 5 விரல்களுக்குள்ளால், தங்களுடைய கைப்பிடிக்குள்ளால் கட்டியாள வேண்டும் என்று கற்பனையில் உலகை வலம் வந்து கொண்டிருக்கும் யகூதிகளும் நசாராக்களும், முஸ்லிம்களை, முஸ்லிம் சமூகத்தவர்களை பூண்டோடு அழித்தொழித்து இந்த உலகத்தின் தாங்களே நிரந்தரமான சர்வாதிகாரிகளாக, சக்கரவர்த்திகளாக வாழ வேண்டும் என்ற கற்பனையோடு உலகில் பல்வேறு அடிப்படையில், குறிப்பாக ஈமானை நெஞ்சத்தில் சுமந்திருக்கும் மக்களை குறிவைத்து பல மாவியாக்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, போதை, போதை வஸ்துக்கள், அது திரவமாக, திண்மமாக, டெப்லெட்களாக, இன்ஜெக்ஷன்களாக, இது பல வகையிலே சமூகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முஸ்லீமும் தன்னை ஒரு முஸ்லீம் என இனம் காட்டிக்கொண்டு எந்த ஒரு காட்டு பகுதியில் இருக்கின்ற ஒரு பாருக்கும் அவன் நிச்சயமாக செல்ல மாட்டான். முஸ்லீம்கள் தங்களுடைய கலாச்சாரங்களையும், குர்ஆன் சுன்னா என்ற தங்களுடைய ரெண்டு கண்களுக்கு சமனான அல்லாஹ்வுடைய கடமைகளையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் ஒரு நாளும் பகிரங்கமாக விலை பேச மாட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதனாலே அன்பார்ந்தவர்களே, இன்று இளைஞர்கள் குறிவைக்கப்பட்டு பல்வேறு அடிப்படைகளிலே, இப்பொழுது கூட ஒரு சகோதரர் நம்மிடத்திலே பேசும்போது சொன்னார், இன்றிலிருந்து ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் கொஞ்சம் மாலை நேரத்திலே கொஞ்சம் பிந்தி லேட்டாகி கிரவுண்டுக்கு போனால் அங்கே விளையாடுவதற்கு இடம் கிடைக்காது, ஆனால் இது விளையாடுவதற்கே வாலிபர்கள் இல்லை, எங்கே சென்றிருக்கிறார்கள்? வாலிபம் என்றாலே அது விளையாட்டில் மிகப்பெரிய இன்பம் நிறைந்த, அது குறிப்பாக ஓடுவது, நடப்பது, பாய்வது என்றால் அது ஒரு துள்ளுகின்ற வயசு, அதில் துள்ளி விளையாடுவதையே மனதிலிருந்து உடலில் எல்லா பாகங்களும் விரும்ப வேண்டும், விரும்புகிறது. ஆனால் இன்று சமீபத்திலே என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்த கிரவுண்டுகளில் எல்லாம் வாலிபர்கள் கிடையாது, ஏதோ சம்பிரதாயம் சடங்கு என்ற அடிப்படையில் இந்த பிரத்யேக வகுப்புகளுக்கு சில வாலிபர்கள் சென்று வருவது, அது பாடசாலையோடு மிக நெருக்கமான தொடர்புள்ளவர்கள், அதிலேயும் கிட்டத்தட்ட 30% மேற்பட்டவர்கள் பெற்றோர்களுக்கு பகுதி நேர வகுப்பு என்று சொல்லி அவர்கள் எங்கெங்கோ தங்களுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றவர்கள் பகுதி நேர வகுப்புக்கு சென்றாலும் வெறும் காசுகளும் பணங்களும் கொடுக்கப்படுகிறதே ஒழிய கவனங்கள் கல்வியிலே செலுத்தப்படாமையினால் நம்முடைய நாட்டிலே இந்த ஆண்டினுடைய கல்வி அறிக்கை கூட சொல்லிக் கொண்டிருக்கிறது, இந்த முறை கூட அதிகமாக யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவானவர்கள் பெண்கள். இன்னும் ஒரு 10 வருடங்கள் அல்லது ஒரு 2 தசாப்தங்கள், ஒரு 15-16 வருடங்கள் கடந்தால் அதிகமான அரச ஊழியர்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள், ஆண்களே இருக்க மாட்டார்கள் என்ற அளவிற்கு வாலிபர்கள் தங்களுடைய கல்வியையும் இழந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று என்ன பேச வருகிறோம் என்றால், அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அறிவு, ஆற்றல், திறமை, புரிந்து கொள்ளுகின்ற தன்மை எல்லாம் தந்திருக்கிறான். நேற்றைய நிகழ்வு, அதுக்கு முன்னால் இதே காலிமா நகரில் நடந்த நிகழ்வுகள், அதற்கு முன்னால் 5-6 நாட்களுக்கு முன்னால் இந்த கரையோர பிரதேசங்களிலே வாலிபர்கள் சிலர்கள் கடலிலே மூழ்கினார்கள்,
இன்னும் சிலர்கள் கயிற்றிலே தொங்கினார்கள், இன்னும் பல இன்சிடென்ட்கள் எக்ஸிடென்ட்கள். இப்படி பல அடிப்படைகளிலும் அன்பார்ந்தவர்களே, வாலிபர்களுடைய உயிர் காவு கொள்ளப்படுகிறது என்றால் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு அலாம் ஒரு பெல் படுகிறது. நாம் அந்த பெல்லை அந்த சமிஞ்சையை அந்த சைக்கிளையை அந்த இசாராவை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்று யாருக்கோ நடந்திருக்கிறது, நவுது பில்லாஹி மின்ஹா, நாளை என்னுடைய வீட்டிலே உங்களுடைய வீட்டிலே நம்முடைய நகரத்திலே நம்முடைய கிராமத்திலே நாம் உயிருக்குயாக நினைக்கின்ற நம்முடைய உயிரின் ஒரு பகுதியாக நாம் அவர்களுக்காக காலையிலிருந்து மாலை வரை மல்லு கட்டுகின்ற இந்த உலக அடிப்படையான பொருளாதாரத்தின் நம்முடைய தலையாக இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இப்படியான நிகழ்வுகளுக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அது நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரனின் குழந்தை, நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரனுடைய வாலிபர், நம்முடைய சமூகத்துடைய நாளைக்கு எத்தனையோ சமூகத்தில் நல்ல பல விடயங்களை செய்து இந்த முஸ்லீம் உம்மாவை இந்த முஸ்லீம் சமூகத்தை இந்த இஸ்லாமிய சமூகத்தை வீழ் கொண்டு என வைக்க வேண்டிய இந்த வாலிப சமூகம் நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து சோர்ந்து போகிறார்கள் என்றால் என்னமோ இந்த வாலிபர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல நிச்சயமாக ஒரு முஸ்லீம் உணர்வு பூர்வமானவர், அவர் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய தொடர்புகளின் தூரமானவராக இருந்தாலும் தன்னை ஒரு இஸ்லாமியனாக அடையாளம் காட்டிக்கொண்டு அவர் ஒரு நாளுமே மதுக்கடைக்கு செல்ல மாட்டார். ஜம்மியத் உலமாவின் கண்ணியம் மிகுந்த தலைவர் ரிஸிமுத்தி ஹசரத் அவர்கள் அவர்களுடைய அவர் உரையை சென்ற புதன்கிழமை நாம் கேட்டோம். நம்முடைய நாட்டிலே கிட்டத்தட்ட 3000 பள்ளிகளை அண்மித்துக் கொண்டிருக்கிறது, 3000 பள்ளிகள் கிட்டத்தட்ட இருக்கிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாடளாவிய ரீதியில் இலட்சங்களை அடைந்த மது பான கடைகள் இருக்கிறது. அரசாங்கம் இங்கே நீங்கள் மது விற்கலாம், ஒருவருக்கு போதை ஊட்டலாம், அவருக்கு போதை வரும் பொருளை கொடுக்கலாம் என்று அரசாங்கம் அனுமதித்த மதுக்கடை என்றால் அதில் அதுதான் கொடுப்பார்கள், வேற என்ன கொடுப்பார்கள், விட்டமின்கள் கொடுப்பதில்லை. இதற்கு வெளியிலே கள்ள சாராயங்கள், கசிப்புகள், டெப்லெட்ஸ்கள், இன்னும் எத்தனையோ விதம் விதமான தூள்கள், அதிலே பல வகையானவைகள் வெளிப்படையிலே தெரியாத வாலிபர்களுடைய உடல் நாணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூறு போட்டு இந்த சமூகத்தை மிகப்பெரிய இழிநிலைக்கு செல்ல வைக்கின்ற மிகப்பெரிய மாபியாக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யகூதிகள் தான், அவர்கள் நசாராக்கள் தான். இது நாம் யாரும் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அல்ல. எனவே குறிப்பாக நம்மை குறிவைத்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதில் பெற்றோர்கள் ஆகிய நாம் மிக அவதானமாக மிக கவனமாக, என்னுடைய பிள்ளையுடைய கண்ணிலே மாற்றம் தெரிகிறதா என்றால் உடனடியாக பிள்ளையை பரிசோதியுங்கள். ஒரு முஸ்லீமுக்கு இன்னும் ஒரு முஸ்லீமினுடைய எந்த விடயங்களையும் திருவி திருவி ஆராய்வதை அல்லாஹு தஆலா அனுமதிப்பதே கிடையாது. அது உலகத்தினுடைய அமீராக இருந்தாலும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை படிப்பித்துக் கொடுத்தான். அதை திருவி திருவி ஆராயக்கூடாது. அவர் என்ன தவறு விடுகிறார், அவர் ஏன் இங்கு நடந்து செல்லுகிறார், ஏன் இந்த பாதையை தனிமையாக பயணிக்கிறார் என்பதை மிக திருவி திருவி ஆராய்ந்த உரிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்ததில்லை. ஆனால் நம்முடைய சமூகத்தில் ரெண்டு சாராருக்கு அல்லாஹ் அதிலே அனுமதி கொடுத்திருக்கின்றான். ஒன்று, தன்னுடைய மனைவியினுடைய மானத்தையும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அவளிடத்திலே சாத மாடையாக ஏதாவது உடல் ரீதியிலான ஒரு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையில் அவள் எங்காவது மோசடி செய்கிறாள் என்றால் ஏன் அவள் அப்படி நடந்து கொள்கிறாள் என்பதில் கண்ணோட்டமாக வெளிப்படையாக கவனிக்க ஆற்றலும் சக்தியும் நமக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், அல்லது முடியாமல் இருக்கிறது என்றால், அவர்களை நாம் அதாவது பகிரங்கமாக இல்லாவிட்டாலும் அவர்களை கொஞ்சம் துருவி ஆராய்ந்து அவர்கள் என்ன பாதையில் போகிறார்கள், ஏன் அவர்கள் நம்முடைய பங்குதாரிகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறையில் அவர்களுக்கு பாரிய பங்கு இருக்கிறது, நம்முடைய சொத்தின் பங்குதாரிகள். இன்று எனக்கு கவலிடப்பட்டால் என்னுடைய சொத்தின் ஒரு பகுதி என்னுடைய மனைவிக்கு செல்கிறது, அதனால் அவள் என்னுடைய சொத்தின் பங்குதாரி, என்னுடைய கடையின் உரித்தாளி, என்னுடைய வீட்டின் சொந்தக்காரி, என்னுடைய பணங்களுக்கு உரித்தானவள் என்ற உரிமையில் அவளுடைய விஷயத்தில் நாம் பல விடயங்களை துருவி ஆராய்ந்து அவளை அல்லாஹ்வுடைய பாதையில் இழுத்துக் கொண்டு வைத்து உடல் ரீதியாக பொருள் ரீதியாக கணவனாகிய எனக்கு அவள் மோசடி செய்துவிடக் கூடாது என்பதில் அவளுடைய சில விடயங்களை, அவளுடைய மான மரியாதைகள் வெளியிலே காற்றில் பறந்து விடாமல் நாம் அவளை கண்காணிக்கலாம். இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகள். அன்பார்ந்தவர்களே, சந்தேகமாக இருக்கிறதா, அவர்கள் பாடசாலை விட்டு வந்திருக்கிறார்களா, அவர்களுடைய பாடசாலை பேக்குகளை பரிசோதியுங்கள். பரிசோதியுங்கள், சந்தேகமாக இருக்கிறதா? அவருடைய கண் ஜாடைகளை பாருங்கள், அவருடைய போக்குகளை பாருங்கள், பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகளை பாருங்கள். 2 மாதங்கள் கூட கடந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். இதே மிம்பரிலே நம்முடைய நாளைய தலைவர்களின் நிலை எப்படி இருக்கிறது, நாம் இதை எப்படி காக்க வேண்டும், இதில் பெற்றோர்களின் பங்களிப்பு என்ன என்ற தலைப்பிலே நாம் தனியாக ஒரு ஜும்மா பிரசங்கத்தை செய்தோம். அன்பார்ந்தவர்களே, நாம் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை கொள்ளையடித்து செல்லுகின்ற, குறிப்பாக முஸ்லீம்களின் பொருளாதாரங்களின் மீது யாருக்கும் கை வைக்க முடியாது. ஏனென்றால் முஸ்லீம்கள் எப்பொழுதும் வானம்தான் தங்களுடைய கேபிட்டல் என்று நம்பியிருப்பவர்கள், மூலதனம் என்று நம்பியிருப்பவர்கள், முதலீடு என்று நம்பியிருப்பவர்கள். இந்த முழு உலகமுமே செம்புத்தலையாக மாறி முழு வானத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரவில்லை என்றாலும் என்னுடைய ரப்பு என்னுடைய உணவுக்கு பொறுப்புதாரி, என்னுடைய உணவுக்கு சொந்தக்காரன் என்பதில் நிச்சயமாக எந்த ஒரு முஸ்லீமுக்கும் கொஞ்சம் கூட அதில் ஐயம் இருக்கக்கூடாது, ஐயம் இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அதனால் நம்முடைய பொருளாதாரம் அது ரப்பிடத்தில் இருக்கிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற இஸ்லாமிய வாலிபர்களை நாளே உண்மையான வாலிபர்களாக உருவெடுக்க விடாமல் இஸ்லாமிய உணர்வுகளில் தழும்பல் ஏற்பட்டு அவர்களை திசை திருப்ப என்றே இன்று உலகத்தில் ஒரு மாஃபியா இருக்கிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, அது இந்த போதை வஸ்துக்களை குறிப்பாக இளைஞர் சமூகத்திற்கு, இளைஞர் சமுதாயத்திற்கு கொடுப்பவர்கள் தான். எதுவரை என்றால், சென்ற வாரமும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு பச்சிலன் குழந்தையின் பம்பத்துக்குள்ளே அவர் குடுக்கடத்தி இருக்கிறார்கள். அந்த நெஞ்சிலே ஈரம் இருக்கிறதோ தெரியவில்லை, அந்த நெஞ்சிலே அந்த இதயத்திலே ஈர துளிகள் இருக்கிறதோ தெரியவில்லை. ஒரு ஒரு சின்ன சிசுவுடைய, ஒரு குழந்தையுடைய பம்பஸிலே கடத்தி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த அளவிற்கு சமூகத்திலே குறிவைக்கப்பட்டிருக்கிறது இந்த மதுவின் ஊடாக என்றால், அதிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி மீட்டெடுப்பது, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குமான இடையிலான தொடர்புகளை நாம் எப்படி சீராக்கிக் கொள்வது, நம்முடைய பிள்ளைகளின் மீது நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை முதலாவது நாம் விளங்க வேண்டும். முதலாவது நாம் பிள்ளைகளுக்காக எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பதை ஒரு தந்தை விளங்கவில்லை என்றால் அவர் தன்னுடைய பிள்ளைகளின் மீது அக்கறையாக இருக்க மாட்டார். அன்பார்ந்தவர்களே, சென்ற புதன்கிழமை நாம் ஒரு மதரசாவுக்கு சென்றிருந்தோம். இங்கிருந்தும் சில சகோதரர்கள் வந்திருந்தார்கள். அந்த மதரசாவிலே 2014 பட்டம் பெற்று வெளியான ஒரு மாணவர் ஒரு உரை நிகழ்த்தினார். அதிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை எப்படி செய்கிறார்கள் என்ற தலைப்பில் அவர் பேசிக் கொண்டு வந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்கள், அதிலும் குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைகளில் அனுமதித்து விட்டோம், அல்லது ஹோஸ்டல் வாழ்க்கைக்கு அனுப்பிவிட்டோ, அல்லது இது போன்ற மதரசாக்களிலே அவர்கள் பிள்ளைகளை அனுப்பிவிட்டோ, எப்படி அவர்கள் கண்ணீரும் கம்பலையுமாக தன்னுடைய ஒரு கவள உணவை வாய்க்குள்ளே செலுத்துகிறார்கள் என்பதை மிக துல்லியமாக சொன்னார். நான் நினைக்கிறேன் அதிலே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் அதிலே கலந்து கொண்டிருப்பார்கள். யாருடைய கண்ணிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் இருந்திருக்காது. அந்த அளவிற்கு மிக அழகாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் சொன்னார். அதிலே ஒரு இடத்திலே அவர் சொன்னார், ஒரு தாயாக இருக்கட்டும், ஒரு தந்தையாக இருக்கட்டும், தன்னுடைய மூத்த மகனை வெளியிலே அனுப்பியிருக்கிறார், அது கல்விக்காக அல்லது கடல் கடந்து காசுகளை சம்பாதிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார்கள். கஷ்டம் அவர்களை சம்பாதிக்க அனுப்பியிருக்கிறது, அல்லது மார்க்க கல்வி தேவை என்ற அவாவில் தன்னுடைய பிள்ளையை இழந்திருக்கிறார்கள், விட்டிருக்கிறார்கள் அல்லது பாடசாலை கல்வியினூடாக நாளை என்னுடைய மகன் சமூகத்தின் ஒரு பெரிய அறிவாளியாக, அறிஞராக, கல்விமானாக இந்த சமூகத்தை வழிநடத்த போகிறான் என்ற ஒரு பேர் ஆவலிலே அந்த பிள்ளையை தனிமையாக பிரிந்து அவர்கள் ஒவ்வொரு கவளம் உணவு சாப்பிடும் பொழுதும், என்னுடைய மகன் இந்த வேளையில் சாப்பிட்டானோ தெரியவில்லையே, என்னுடைய மகன் இந்த வேளையில் தூங்குகிறானோ தெரியவில்லையே, நான் ஒரு நல்ல ஆடையை தைக்கிறேனே, என்னுடைய மகன் அழுக்கு ஆடையோடு இப்பொழுது அவன் உடையோடு இருக்கிறானோ தெரியவில்லையே, அவனுக்கு உடல் சுகமோ தெரியவில்லையே, அவனுக்கு இலகுவாக குளிர் என்றால் நான் அவனுக்காக சுடுநீர் கொடுத்து, நான் அவனை சுடுநீரை வைத்து அவனை நான் அவன் கதற கதற அவனுடைய மேல்களை தேய்த்து ஊத்தைகளை வெளியாக்கி எல்லாம் நான் இந்த மகனை பார்த்துக் கொண்டிருந்தேனே, இப்பொழுது என் கண்ணுக்கும் படாமல் ஒரு காத தூரம் இருக்கிறானே என்று ஒரு தாய் புலம்புகின்ற புலம்பல், அதை கேட்டு கண்ணீர் வடிக்கின்ற ஒரு தந்தை, இப்படி 2 உயிர்கள் பதை பதைக்கத்தான் சமூகத்தில் ஒரு இளைஞன் கல்விமானாகின்றான், சமூகத்தில் ஒரு இளைஞன் காசு சம்பாதிக்கின்றான், சமூகத்தில் ஒரு வாலிபன் உருவெடுக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கின்ற முறை. எனவே ஆனால் இந்த பிள்ளைகளை நாம் கல்வி என்ற போர்வையில் நம்முடைய கண்களுக்கு அப்பால் அனுப்பிவிட்டு கவனிக்காமல் இருப்போமே ஆனால் இதனுடைய விபரீதம் எப்படி இருக்கும்? இப்பொழுது அழுததெல்லாம் அன்பினாலே, இன்னொரு தடவை அழுவோம், நவுதுபில்லாஹிமின் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நேற்றை அழுகை போல, கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் அந்த குளத்திலே நடந்த அழுகை போல பலர்கள் அழ வேண்டி வரலாம். அப்படி வரக்கூடாது சமூகத்தில். ஆக அன்பார்ந்தவர்களே, மிக கவனமாக, என்னுடைய பிள்ளை பாடசாலைக்கு செல்லுகிறான், அங்கு செல்லுகிறான், இங்கு செல்லுகிறான் என்று நாம் யாரும் பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாது. நாம் எல்லோரும் பொறுப்புதாரிகள். நம்முடைய பொறுப்பு பற்றி நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் தொடங்கும் பொழுதே அல்லாஹ் சொல்லுகிறான், விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை உடையவர்களே, மிக அழகாக கேட்டுக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிக்கத்துன் ஹிலாலு ஷிதாத் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுஅமரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தவர்களை, குடும்ப அங்கத்தவர்களை மிக அவதானமாக நீங்கள் வழிநடத்தி நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாளை நரகில எரிக்கப்படுகின்ற பொருட்கள் அன்பார்ந்தவர்களே விறகுகளாக இருக்க மாட்டாது. விறகுகளின் இடத்தில் உங்களுடைய குடும்பங்களாக, உங்களுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதை எச்சரித்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குடும்பத்தின் மீது கவனம் செலுத்த அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் நம்முடைய வாலிபர்கள் மீது நாம் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும். வாலிபர்கள் மீது மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகளின் மீது மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் எங்கு செல்லுகிறார்கள், எப்படி பணங்காசுகளை செலவழிக்கிறார்கள், எந்த நண்பர்களோடு செல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, காலம் காலமாக நம்முடைய உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், உலகத்திலே ஒரு மரணம் நிகழ்கிறது என்றால், அதுவும் இளைஞனில் ஒருவனை காவு கொண்டு செல்லுகிறது என்றால், அது ஒன்று உலகளாவிய அடிப்படையில் வெளிப்படையாக ஒரு நோயாக இருக்கிறது, அது சமூகமெல்லாம் அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்றால், அதிலே வாலிபர்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெண்கள், ஆண்கள் என்ற பாகுபாடுகள் இல்லாமல், படித்தவர் படிக்காதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் அவர்களை அள்ளிக்கொண்டு சென்று விடலாம். அது ஒரு வகை. உதாரணமாக இந்த சுனாமி என்ற ஒரு பேரலை அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டது. கடல் ஓரங்களிலே யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு சென்றது. அதிலே படித்தவரும் சென்று விட்டார், படிக்காதவரும் சென்று விட்டார், மேலத்தை நாட்டவர்களிலும் பலர்கள் சென்றார்கள். அதிலே யாரும் அங்கே பாகுபாடு காட்டப்படாமல் இந்த அலை அவர்களை அள்ளிக்கொண்டு சென்றது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நடக்கின்ற நிகழ்வுகள் அப்படி அல்ல. கடலிலே ஒரு இளைஞன் மரணித்திருக்கிறான் என்றால் பிரேத பரிசோதனை நடக்கின்ற அந்த இடத்துக்கிட்டே சென்று பார்த்திருப்பீர்கள். அங்கு அந்த அவருடைய குருதி, அவருடைய தசைகள் எடுத்து அது பரிசோதனை செய்யப்பட்டால் இவர் ஏன் இறந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இவருடைய உடலிலே அல்கோஹோல் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அது எந்த வாலிபரை, அது எந்த மதத்தை சார்ந்தவரை, அது யார் எவராக இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய மனிதராக இருக்கட்டும், கடலிலோ அல்லது இது போன்ற நிகழ்வுகளிலோ அல்லது அவர் கயிற்றிலே தொங்கி இருக்கிறார் அல்லது ஒருவர் ஒருவரால் அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார், இப்படியான நிகழ்வுகளில் குறிப்பாக சுனாமி பேரலை அடித்து சென்ற போதெல்லாம் அவர்களை வைத்துக் கொண்டு அப்படி பரிசோதிக்க மாட்டார்கள். பரிசோதிப்பதற்கு ஒருவரா ரெண்டு பேரா, ஒரே குழியிலே எத்தனை பேர்களை போட்டு அடைக்கினார்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே இப்படியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, ஆனால் இன்று என்ன தரவு சொல்லுகிறது என்றால், இப்படியான நிலைமைகள் நடக்கும் போதெல்லாம், இப்படியான நிலவரங்கள் நடக்கும் போதெல்லாம் வாலிபர்களில் அதிகமானவர்கள் மரணத்தின் பின்னணியிலே அல்கஹால் பாவித்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் ஏதோ ஒரு மது விடயத்திற்கு இவர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள். எங்கோ இவர்களிடத்தில் தவறு நடந்திருக்கிறது, அதனால் இவர்களுடைய புத்தி மழுங்கி, உணர்வு இழந்து, நரம்புகள் தளர்ந்து அவர் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார், தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார், வாகனத்தை தாறுமாறாக ஓட்டியிருக்கிறார். இவருக்கு, இவருக்கும் இவருடைய நண்பருக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த தகராறு இவர் பாவித்த மதுவால், போதையால், போதை வஸ்துவால் அது ஆத்திரத்தை உண்டாக்கியிருக்கிறது. மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படுகின்ற ஆத்திரத்தை விட இன்னும் ஒரு மடங்கு மேலதிகமாக உருவாக்கி அவன் கையில் இருக்கின்ற பாரிய துடுப்பினால், மட்டையினால் தலையை அடித்திருக்கிறான். இப்படி எல்லாம் நிகழ்ந்தால் ரெண்டு சாராரும் அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக பரிசோதிக்கப்படுவது இவர்கள் எங்காவது மது பாவித்திருக்கிறார்களா. இப்பொழுது இந்த 2017 கடந்த ஆண்டிலே அதிகமான இளைஞர்களுடைய மரணத்திற்கு மது அதாவது போதை வஸ்துவே காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 2010 இந்த 7 இளைஞர்களையும் யுவதிகளையும் அதிகமாக உயிர்கொல்லி நோயாக இந்த உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற அப்படி ஒரு நோய் இருக்கிறது என்று கேள்விப்பட்டாலே மனதளவில் 90% உயிரை இழந்து விடுகின்ற, இழக்க செய்கின்ற ஒரு நோய் இருக்கிறது என்றால் அன்பார்ந்தவர்களே புற்றுநோய், கேன்சர். இதனுடைய அடிப்படையே அன்பார்ந்தவர்களே வாலிபர்களில் அதிகமானவர்களுக்கு வந்திருக்கிறது என்றால் அவர்கள் மது பாவிக்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல அன்பார்ந்தவர்களே, அவர்கள் நேரடியாக பாருக்கு போகமாட்டார்கள், அவர்கள் நேரடியாக மதுபான சாலைகளுக்கு போகமாட்டார்கள், கள்ள சாராயங்கள் சமைக்கின்ற இடங்களுக்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் நாம் மேலே சொல்ல மாவியா கும்பலின் தலைவர்களாக இருக்கின்ற இந்த இரு சாரார்களும் சமூகத்தின் மீது குறி வைத்து, குறிப்பாக கீழத்தைய நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வியிலே பொருளாதாரத்திலே மேம்பட்டு விடக்கூடாது, தங்களுக்கு மேலான இவர்கள் வரக்கூடாது என்பதில் கங்கணம் கட்டி நிற்கின்ற, குறிப்பாக இந்த யகூதிகள் அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்களின் மீது வீசி இருக்கின்ற மிகப்பெரிய வலைதான் இந்த போதை வழக்கு. முந்தியெல்லாம் ஒருவர் குடித்தார் என்றால் அன்பாக வீதியிலே விழுந்திருப்பார், அவர் குடித்திருக்கிறார் என்பதை அறிந்து விடலாம். வீட்டிலே வந்து பொருட்களை உடை செய்வார், அவர் குடித்திருக்கிறார் என்பதை அறிந்து விடலாம். அவர் எங்காவது தள்ளாடி நடந்து செல்வார், அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று போதையிலே இருப்பார், அருகில் இருப்பவருக்கும் அவரை அறிந்து கொள்ள முடியாது. மிக இனிமையான சிரிப்பாக இருக்கும், அது உண்மையிலேயே மனித சிரிப்பல்ல, அது போதையினால் ஏற்பட்ட சிரிப்பாக இருக்கும். இப்படியில் அவருடைய கண்களை பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, தூக்க மசுவை போல இருக்கும், பக்கத்தில் இருப்பவர்களும் பரிதாபப்படுவார்கள், பாவம் கடினமாக இன்று உழைத்திருக்கிறார் போல இருக்கிறது, அதனால் இவருக்கு தூக்கமில்லை என்று அந்த ஆசனத்தில் இருப்பவர் நகர்ந்து அவரை தூங்க விடுவார். அன்பார்ந்த அது அது தூக்க கண்ணல்ல, அது அது தூக்க கண்ணல் மது கண்ணது. இப்படி எல்லாம் சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறிவைத்து அன்பார்ந்தவர்களை இன்று அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மேலே செய்ய ஒரு சதி கும்பல் உண்டு, அவர்கள் தான் இந்த உலகத்தின் மாஃபியாக்கள். அது எங்கு வரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே, சில மருந்துகளிலும் அவைகள் கலக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிறார்களுக்கு சில மருந்துகளை கொடுங்கள், வயிற்று வலியினாலே கத்துவது போல நம்முடைய மூதாதையர்கள் இனம் காணுவார்கள். அது உண்மையிலேயே வயிற்று வலிதான், ஆனால் அதற்கு எதை கொடுத்தாலும் நிற்காது. சில மருந்துகள் இருக்கின்றன, சில சில பானைகள் இருக்கின்றன, சில தொனிக்கள் இருக்கிறது, அதை கொடுத்தால் உடனடியாக அந்த பிள்ளையின் வயிற்று வலி பறந்துவிடும். வயிற்று வலி பறந்து போக மாட்டாது, அது வயிற்று வலி இருக்க அந்த பிள்ளையின் நாடி நாணங்களை எல்லாம் சுருக்கி அந்த பிள்ளையை மயக்க நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். ஆனால் இது சமூகத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படும், இது சமூகத்தில் மருந்தாக அறிமுகம் செய்யப்படும், பிள்ளைகளின் உயிர் காக்கும் ஒரு பொருளாக அறிமுகம் செய்யப்படும். எனவே நாம் சொன்ன இரண்டாவது மாபியா அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலேயே இந்த மருத்துவ துறையில் தான் இருக்கிறது. ஆனால் அது இனம் காணப்பட்டும் சொல்ல முடியாமல், அதை தெரிந்திருந்தும் தெரியாத அறிவியலர்களைப் போல படித்தவர்கள் தெரிந்தவர்கள் அப்படியே உலகத்திலே ஒரு நடை போட்டுக் கொண்டு செல்வார்கள். ஏனென்றால் இந்த உலக பொருளாதாரங்களின் பெரும் பகுதியை ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஈட்டிக் கொடுக்கிறது என்றால் இந்த ரெண்டு துறையும் தான், இந்த ரெண்டு துறையும் தான். ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே எது எப்படி வேண்டாலும் யார் வேண்டாலும் செய்து கொண்டு போகட்டும், குறிப்பாக நாம் நம்முடைய இளைஞர்கள் அவர்கள் இஸ்லாமிய போக்கில் வளர்க்கப்பட வேண்டும், ஆகரத்துடைய சிந்தனையில் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ ஸாயிலு குல்லி ராயின் அம்மஸ்தர் ஆஹு, நாம் வளர்ப்போம், நாம் பாதுகாப்போம், நாம் கவனிப்போம், நாம் கண்காணிப்போம், நாம் முறையாக வழிநடத்துவோம், உன்னை சுஜூது செய்கின்ற நெற்றி உள்ள பிள்ளைகளாக மாற்றுவோம், உன்னை துயி செய்கின்ற உதடுள்ள பிள்ளைகளாக ஆள வைப்போம் என்று எந்த பிள்ளைகளை நாம் பொறுப்படுத்திருக்கிறோமோ அந்த பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒவ்வொருவரும் கேட்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒவ்வொருவரும் கேட்கப்படுவார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களுடைய பொறுப்பின் கீழ் தரப்பட்ட இவர்களை நிச்சயமாக. அன்பார்ந்தவர்களே, இங்கே பாருங்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை பாவிக்கிறார்கள் என்றால், ராயி என்று சொன்னால் ஆடு மாடுகளை சரியாக வழிநடத்தி அதனுடைய பட்டிகளுக்கு உரிய நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, பட்டியிலிருந்து திறந்து விடப்பட்டால் அதை உரிய மேய்ச்சல் நிலத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்கள் தான் ராயி என்று சொல்லுவார்கள் அரபியிலே. அது அவைகள் ஆடு மாடுகளை தான் அவர்கள் மேய்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள், அது வாயில்லாத ஜீவராசி, அதற்கு எதுவுமே தெரியாது, அது எதிலாவது வாய் வைத்து விட்டால், அது அநியாயமாக அடிபட்டால் அதனுடைய குற்றவாளி நீங்கள் தான். ஏன், அதற்கு ஹராம் இல்லை, அதற்கு ஹலால் இல்லை, இது யாருடைய வயல் என்று தெரியாது. தெரிகின்ற பச்சை நிறமான புல்லுகள் எல்லாம் தனக்கு சொந்தமானது என்று அந்த ஆடுகளும் மாடுகளும் நினைக்கும். ஆனால் நீங்கள் தான் அதன் மேய்ப்பாளிகள், நீங்கள் தான் அதன் உரித்தாளிகள். அந்த வயலிலே அவைகள் வாய் வைத்து விடாமல் அவைகளை வரம்பில் இருந்து காத்து அவர்களை பொது நிலங்களுக்கு கொண்டு சென்று இதை சாப்பிட்டால் குற்றமில்லை என்ற பொது நிலங்களில் அவைகளை மேய விட்டு திரும்ப மாலையானால் அது வேறு பிராணிகளுக்கு இரையாகி விடாமல், காட்டுவாள் பிராணிகள் அவைகளை பிடித்து தனது உணவாக்கிக் கொள்ளாமல் மாலை மறைவதற்கு முன்னாலே அதன் பட்டிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது இந்த மேய்ப்பாளர்களுடைய பொறுப்பாகும். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லா எவ்வளவு அழகான நுணுக்கமான வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய குழந்தைகள் வாயில்லா ஜீவராசிகள் போல் எதையும் கடிக்க நினைப்பார்கள், எதையும் பிடிக்க நினைப்பார்கள், எந்த வாழ்க்கையும் வாழ நினைப்பார்கள், கண்டதையெல்லாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை கொள்வார்கள். அவர்களை நீங்கள் ராயிகளாக, நிர்வாகிகளாக, பெற்றோர்களாக, மேய்ப்பாளர்களாக, கண்காணிப்பாளர்களாக கவனமாக அவர்களை வழிநடத்தி அவைகளிலெல்லாம் ஒரு கால வயதிலே வாய் வைத்து விடாமல் அவர்களை நீங்கள் காத்துக் கொண்டீர்களேயானால் அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு வரும், அதில் அவர்கள் சமைந்து விடுவார்கள் என்று அடிப்படையில் தான் ரசூலுல்லா சொல்லுகிறார்கள். அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு கண்ணீர் துளியான அந்த காட்சி என்றால், நேற்று அந்த காட்சியை அதிகமானவர்கள் பார்த்திருப்பீர்கள். சுபஹானல்லாஹ், இதுவரை ஹக்காக நான் செல்லுகிறேன், இதுவரை மனப்பிடிப்போடு சாப்பிட கிடைக்கவில்லை. அந்த காட்சி இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கிறது. சிதறுண்ட இரத்தம், சிதறுண்ட மூளை, இரண்டாக பிளந்திருக்கும் தலை இன்னும் கண்ணுக்குள்ளே அப்படி காட்சி அளிக்கிறது. இந்த வாலிபர் எத்தனை கனவுகளோடு, எத்தனை ஆசைகளோடு வருகின்ற ஆண்டிலே தன்னுடைய கல்வியினுடைய நிலை, நான் கல்வியை தொடர்வதா அல்லது தொழில் வாய்ப்புக்கு செல்வதா என்று தன்னை தானே பரிசீலிக்கின்ற அந்த ஓயல் பரீட்சை அவர் எழுத வேண்டிய அந்த மாணவருடைய நிலைதான் இது. கடந்த நம்முடைய இந்த ஊரிலே அந்த குளத்திலே தாண்டி மரணித்த ரெண்டு அந்த அவர்களும் இவர்களுடைய வகுப்பை சார்ந்தவர்கள். இப்பொழுது உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் அதே வகுப்பை சார்ந்தவர்கள். காயத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் இருவர் அதே வகுப்பை சார்ந்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி இளைஞர்களுக்கு ஏன் இந்த நிலை வந்திருக்கிறது? அவர்களை அல்லாஹ் ஷஹாதத் என்ற பெரும் பட்டங்களை கொடுத்து அல்லாஹ் மேலான சுவனத்தை வழங்குவானாக, அந்த பெற்றோர்களுக்கெல்லாம் மன ஆறுதல் அளிப்பானாக. அன்பார்ந்தவர்களே, அந்த இளைஞர்களை முழு உலக இளைஞர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பாடமாக, நம்முடைய நாட்டில் இருக்கின்ற நாலாபுரத்தில் உள்ள முஸ்லிம் பெற்றோர்களுக்கு அந்த பெற்றோர்களை ஒரு படிப்பினையாக, ஒரு பாடமாக, ஒரு பெல்லாக அல்லாஹ் அடிச்சுக்கொண்டே இருக்க அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறான் போல் இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, மிக கவனமாக, மிக அவதானமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வழிநடத்த வேண்டும். அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், வீடுகளிலே அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த பயன்பாட்டு கருவிகள், அந்த பயன்பாட்டு பொருட்களை மிக அவதானமாக நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் பார்க்க வேண்டும், என்னுடைய உங்களுடைய கடமை, நாம் பார்க்க வேண்டும். இது பாடசாலை அதிபருடைய பொறுப்பல்ல. அவரிடத்திலே ஒரு சில மணி நேரங்கள் தான் நம்முடைய பிள்ளை எஞ்சி இருக்கிறது. இது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய உஸ்தாதுடைய, மல்லிமுடைய பொறுப்பல்ல. அவருக்கும் ஒரு மணி சில நேரங்கள் தான் நாம் கொடுத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்கள், முழுமையாக நம்முடைய கையிலே தான் நம்முடைய பிள்ளை வளர்கிறது. நாம் திரும்பவும் உங்களிடத்தை சொல்லுகிறோம், உங்களுடைய தொழிலுக்கான நேரம் இது, உணவுக்கான நேரம் இது, திரும்ப நாம் சொல்லுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தை இந்த மாஃபியாக்கள் குடிகொண்டிருப்பதால், இந்த மாஃபியாக்கள் உலகத்தை கொள்ளையடிக்க நினைப்பதால் நம்முடைய இளைஞர்களை போதைகளுக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள். போதைகளுக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. இதிலே குர்ஆனை ஹதீஸை சுமக்கின்ற மதரசாக்களும் விடப்படவில்லை என்ற அளவிற்கு ஒரு இழிவான காலத்தில் நாம் இருக்கிறோம். இழிவான காலத்தில் அன்பார்ந்தவர்களே, மிக அவதானமாக, மிக கவனமாக, எப்படி ஒரு வேலியே பயிரை நெய்ந்து விடுவது போல, இன்று இதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றவர்களே இதன் வியாபாரிகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற காலம், ரெண்டு முகத்தோடு இந்த உலகத்தில் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம், போதை வஸ்துக்களை அழிக்க வேண்டும் என்று பெரிய மேடைகளில் பேசுபவர்கள் இதற்கு உந்து சக்திகளாக இருக்கிறார்கள். இப்படி அன்பார்ந்தவர்களே, யாரை எப்படி இனம் கண்டு எதிலிருந்து நம்முடைய குழந்தைகளை பிள்ளைகளை பாதுகாப்பது என்று தெரியாத ஒரு நிர்பந்தமான, ஒரு இக்கட்டான காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் முஸ்லீம்களாகிய நாம் குர்ஆனோடு, ஹதீஸோடு, உலமாக்களோடு, வழிகாட்டிகளோடு எப்பொழுதும் தொடர்புள்ளவர்கள். இது போன்ற ஒரு தெளிவூட்டும் விடயங்கள் இதே நேரத்தில் நடக்கிறது என்றால் அது ஒரு ஜும்மா பிரசங்கத்தில் தான் நடக்க முடியும். எந்த ஒரு மார்க்கத்திலும், எந்த ஒரு சமூகத்திலும், எந்த ஒரு மதஸ்தலத்திலும் இதுபோன்ற மக்கள் கூடுவதும் கிடையாது, இதுபோன்று கவனமாக கேட்பதும் கிடையாது, இதுபோன்று துல்லியமாக மக்களுக்கு விளங்கப்படுத்தப்படுவதும் கிடையாது. அப்போதைய நிகழ்வுகளை வைத்து குர்ஆனையும் ஹதீஸையும் ஒப்பீடு செய்து சமூகத்திற்கு விளங்கப்படுத்துகின்ற, இதுபோல் வேறு மார்க்கத்தில் அவர்களுடைய மார்க்க அமைப்புகளை வைத்து விளங்கப்படுத்துகின்ற ஒரு நிலை கிடையாது. அப்படி சொல்லப்பட்டாலும் அதை கேட்கின்ற மனோநிலையும் கிடையாது. ஏனென்றால் அங்கு வந்திருப்பவர்கள் அதிகமானவர்களே போதையோடு தான் வந்திருப்பார்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாம் தெளிவானவர்கள், நாம் எப்பொழுதும் இதற்கு எதிரானவர்கள். எனவே அன்பார்ந்தவர்களை நம்முடைய முழு நாட்டிலும் இருக்கின்ற 3000 அதாவது மசிதிகள் இருக்கின்றன. ஆனால் 100,000 தாண்டி கொண்டு செல்லுகின்ற மது பானம் கடைகள் இருக்கிறது. ஆனால் இன் நம்முடைய மசிதிகள் தான் குறிவைக்கப்படுகிறது என்றால் இதன் பின்னணியிலும் இந்த மாபியா கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் நம்முடைய மதஸ்தானங்கள், மதஸ்தலங்கள், நம்முடைய பள்ளி வாயில்கள், நம்முடைய மதரசாக்கள், நம்முடைய பள்ளிக்கூடங்கள் ஒருவரிடத்திலும் மதுவுடைய வாடகை கூட வரக்கூடாது என்பதில் நாம் மிகவும் அவதானமாக இருப்போம் என்பதை அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும். அதனாலே இந்த இடங்கள் அழிக்கப்பட்டால், இவைகள் தகர்க்கப்பட்டால், இருப்பவைகள் இல்லாமலாக்கப்பட்டால், அல்லது இதற்கு மேலதிகமாக வராமல் நாம் தடை செய்தால் இதிலே நம்முடைய வியாபாரம் செழிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகளை மிக அவதானமாக, மிக கவனமாக, எத்தனையோ வகை வகையாக, சுபஹானல்லாஹ், எத்தனையோ வகை வகையாக, இன்றிலிருந்து ஒரு 2.5 மாதங்களுக்கு முன்னாலே ஒருவர் மரணித்தார். அவர் தலைநகரில் ஒரு பகுதியை சேர்ந்தவர், என்னுடைய மிக நெருக்கமான ஒரு கூட்டாளியாக ஒரு 6 மாதங்கள் பழகியிருக்கிறார். அவர் திருமணம் முடித்து அவருடைய வயிற்றிலே, அவருடைய மனைவியுடைய வயிற்றிலே அடுத்த மாதம் குழந்தை இப்பொழுது கிடைத்திருக்கும். அந்த நேரத்தில் அடுத்த மாதம் குழந்தை கிடைக்க இருக்கிறது. இவருக்கெல்லாம் பல நலவான வழிகளை காட்டினால், ஆனால் அவருடைய தீய நண்பர்களின் விளைவாக அவர் எப்படி ஆகிவிட்டார் என்றால், அவர் ஒரு மது பொருள் ஒன்றை வாங்கி வருவார். அதை கொஞ்ச தண்ணீரிலும் நிறைந்த தேசிக்காய் எலுமிச்சம் சாரிலும் அதை கலந்து அதை இன்ஜெக்ஷனாக இழுத்து அதை தன்னுடைய கையிலே ஏற்றிக் கொள்வார். அதனால் எப்பொழுதுமே அவர் ஒரு போதையிலேயே இருக்கின்றார். இவைகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் தான் இந்த பழக்கத்திற்கு அவர் ஆளானார். இதற்கு முன்னால் இந்த பழக்கம் இருந்து அவர் விடுபட்டு திரும்ப இந்த போதைப் பொருளுக்கு ஆளானார். ஒரு நாள் அவர் போதைக்கு மேலால் போதை ஏற்றும் பொழுது, எங்களுக்கு தெரியும், ஒரு இன்ஜெக்ஷனை இழுத்தால் வைத்தியர்கள் அல்லது சாதிமார்கள் அல்லது இன்ஜெக்ஷன் போடுவதற்கென்றே பயிற்சி ஊட்டப்பட்டவர்கள் காற்றை முதல்ல வெளியே விடுவார்கள், அதற்கு பிறகுதான் மருந்தை நமக்கு ஏற்றுவார்கள். இவர் முழுமையான காற்றுக்குள்ளே கொஞ்ச அவருடைய மது ஏற்று மது உண்டாக்கும் அந்த பொருளை வைத்து அடித்தார். அன்பார்ந்தவர்களே, 30 மணி நேரம் செல்லவில்லை, உடனடியாக அந்த காற்றினுடைய தன்மை இன்ஜெக்ஷனோடு மூளைக்கு சென்று மூளை நரம்பு அப்படியே வெடித்து அதே அவர் எந்த இடத்தில் ஒரு பாலடைந்த கட்டிடத்தில் எந்த இடத்தில் அதை அவர் செய்தாரோ அதே இடத்தில் அவருடைய தலையின் நரம்பு அதாவது ஒரு கண்ணுக்கும் இந்த மூக்குக்கும் இடையிலான ஒரு நரம்பினூடாக வெடித்து வெளியே வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் அன்பார்ந்தவர்களே, வாலிபர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லவர்களாக யாரையும் இந்த சமூகம் வாழவிடக் கூடாது என்பதில் நாம் மேலே சொன்ன சில சாரார்கள் மிகப்பெரிய சதி வலை ஒன்று விரித்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இந்த டீன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய கட்டிலங்காலை பருவ நம்முடைய வாலிபர்கள் அந்த பாடசாலை பருவத்தில் தகாத கூட்டாளிகள், தகாத செயற்பாடுகள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வீட்டில குளிக்கிறதுக்கு இடம் இல்லையா? சுபஹானல்லாஹ், எவ்வளவு வசதியான அமைப்புகள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளை ஒரு தாய் தந்தையிடத்திலே சொல்லாமல் கடலுக்கு குளிக்க செல்லுகிறது என்றால், அல்லது குளத்துக்கு குளிக்க செல்லுகிறது என்றால், ஒரு பீடைக்கு குளிக்க செல்லுகிறது என்றால், அந்த வாகனத்திலே 4 பேர் ஏற முடியும் என்றால், 6 பேர் 7 பேர் ஏறிக்கொண்டால் அன்பாந்தரே அந்த வாகனம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துவிடும். அதற்கு பின்னாலே அன்பானரை குளித்தால் ஒன்று தூக்கமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பாவித்து விட்டால் அதற்கு பின்னால் என்னமோ நிகழலாம். அதனால் கடலில் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு போகிறார்கள். ட்ரெயினிலே அப்படியே கம்பியை பிடித்துக் கொண்டே அவருக்கு ஏற்றப்பட்டிருக்கும் அந்த போதை, நான் ட்ரெயினிலே இருக்கிறேன் என்பதை அவருக்கு மறக்க செய்து அப்படியே கம்பியிலிருந்து கை விடுபட்டு அவர் கீழே விழுந்திருக்கிறார். அவருடைய பிரேத பரிசோதனையில் அவர் தன்னுடைய 2 உதடுகளுக்கு இடையிலே ஒரு வித்தியாசமான போதைப் பொருளை பாவித்திருக்கிறார் என்று அன்பார்ந்தவர்களே அந்த வைத்திய பரிசோதனை ரிப்போர்ட் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் அன்பார்ந்தவர்களே, வாலிபர்கள் நாளுக்கு நாள் இந்த உலகத்திற்கு பெரியாவிடை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது யாரோ ஒரு நம்முடைய சகோதரனின் குழந்தைதான். இது நாளை ஒரு தலைவர் மரணித்திருக்கிறார், நாளை ஒரு என்ஜினியர் இறந்திருக்கிறார், நாளை ஒரு டாக்டர் இறந்திருக்கிறார், நாளை ஒரு நல்ல மனிதர் இறந்திருக்கிறார், நாளை ஒரு ஆலிம் இறந்திருக்கிறார், நாளை ஒரு ஹாஃபிஸ் இறந்திருக்கிறார். எனவே இது தொடரக்கூடாது என்றால் அன்பார்ந்தவர்களே, விழிப்பூட்டும் நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு சமூகங்கள், பெற்றோர்கள் குறிப்பாக தஹஜ்ஜுதிலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுகின்ற பிள்ளைகளை வைத்து இந்த நிகழ்வுகளை ஒரு பாடமாக சொல்லிக் கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற பெற்றோர்களாக நாம் மாறாதவரை, காசு கொடுத்தோம் கடமை முடிந்தது, பாடசாலை வாசலிலே விட்டோம் முடிந்து விட்டது, திரும்ப அதே வாசலிலே ஏற்றினோம் முடிந்து விட்டது, அப்படி இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் மட்டும் ஒரு தனி மனிதனாக இருந்தால் இந்த ஹோட்டலிலே கோப்பை கழுவினால் 1500 ரூபாய்கள் சம்பளம் கொடுப்பார்கள், 3 நேர உணவு கொடுப்பார்கள், நெட் போடப்பட்ட ரூம் கொடுப்பார்கள், பேனிலே நாம் ராகத்தாக இரவிலே தூங்கலாம், பகலெல்லாம் கோப்பை கழுவினாலும் கூட, அந்த மேசை டேபிள்களிலே இருக்கின்ற எச்சில்களை கழுவினாலும் கூட, இன்று குறைந்த சம்பளம் 1500 ரூபாய், அதையும் தாண்டி நாம் இந்த சமூகத்திலே ஒரு யுத்தம் என்று செய்து உழைக்கிறோம் என்றால் அது யாருக்காக? அன்பார்ந்தவர்களே, இப்படி உலகத்திலே பலி கொள்ளப்படுகின்ற இந்த இளைஞர்களுக்காகத்தான், இந்த குழந்தைகளுக்காகத்தான். நமக்கு நாம் ஹார்ட் வேர்களிலே வேலை செய்கிறோம், அந்த கம்பியை இழுக்கும் பொழுது அது நமக்கு பாரமாக தெரியவில்லை என்றால் அது யாருக்காக? நம்முடைய கண்களுக்கு முன்னால் நம்முடைய மகனுடைய ஒரு கனவு தெரிகிறது, இவன் டாக்டராக ஆகியது போல, அந்த குழலை போட்டுக்கொண்டு நடமாடுவது போல, என்ஜினியராக இருப்பது போல, ஒரு ஆபீஸ்ல கணக்காளனாக இருப்பது போல, நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நினைத்து நினைத்து அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு பாரமான தொழில்களை செய்கின்ற ஏராளமான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி நடந்துவிட்டது என்றால் எவ்வளவு ஆத்திரமாக இருக்கும். நேற்று அந்த மரணித்த அந்த மாணவர், அன்பார்ந்தவர்களே, மிக நல்ல பிள்ளை, மஸ்ஜிதோடு மிகப்பெரிய தொடர்புள்ள ஒருவர். அவருடைய தந்தை ஒரு சாதாரண ஒரு பாஸ், எப்பொழுதுமே மஸ்ஜிதோடு மிக தொடர்புள்ள அவர். அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல பிள்ளை, காலம் அவரை காவு கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இப்படி யாரும் இளைஞர்கள் இப்படியாக ஆகிவிடக் கூடாது. இப்ப சாதாரண ஒரு குடும்பம், நாளை என்னுடைய மகன் எனக்கு என்னமோ செய்ய போகிறான், நான் இப்படி சிமந்திலும் கல்லிலும் மண்ணிலும் எத்தனை காலங்களை நான் கழிப்பது, என்னுடைய மகன் இப்படி வந்தால் நான் எப்படி இருக்கலாம் என்று கனவு கண்ட அந்த கண் அன்பார்ந்தே கதறி அழுது கொண்டிருக்கிறது என்றால் அன்பார்ந்தே எவ்வளவு ஆத்திரமாக இருக்கும், எவ்வளவு பாரமாக இருக்கும். ஒரு நோயினால் பிடிக்கப்பட்டு அதை பராமரித்து அதற்காக பணம் செலவழித்து தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு பிள்ளை மரணிக்கிறது என்பது இது ஒரு வகை. போய் வருகிறேன் என்று சொன்ன பிள்ளை வந்துவிட்டேன் என்று சொல்வதற்கு வாய் பேச முடியாமல் மரணப்படுக்கையில் இருக்கிறது என்றால் அந்த பெற்றோர்களுக்கு எத்தனை பாரமாக இருக்கும். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளில் கவனம் செலுத்த வேண்டும், அவதானமாக இருக்க வேண்டும், அறிவுரை சொல்ல வேண்டும், நண்பர்களை போல எச்சரிக்க வேண்டிய இடத்தில் எச்சரித்து, தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டித்து, கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, மசீதிகளோடு அவர்களை தொடர்படுத்தி அவர்களுக்காக அல்லாவிடத்தில் அழுது தொழுது கெஞ்சி அல்லாவிடத்தில் மன்றாடி அன்பார்ந்தவர்களே பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாய காலத்தில் நாம் இருக்கிறோம். இது ஏனோ தானோ என்று நாம் ஏற்கனவே ஜும்மாவிலே சொல்லியிருக்கிறோம், பிள்ளைகள் வளர மாட்டார்கள், வளர்க்க வேண்டும். காடுகளிலே மரம் மட்டைகள் வளர்வது போல, சில பிராணிகள் வளர்வது போல, யாரும் மானுக்கு சாப்பாடு கொடுப்பதில்லை, புல்லு வெட்டி போடுவதில்லை, யாரும் புலிக்கு இறைச்சி வெட்டி கொண்டு கொடுப்பதில்லை, அது வேட்டையாடி கொள்ளுகிறது, மான் சாப்பிட்டுக் கொள்ளுகிறது, மிருகங்கள் தானாக தண்ணீர் குடித்துக் கொள்ளுகிறது, மரங்கள் மலமளவன வளர்ந்து செழிக்கிறது காடுகளிலே, அதற்கு யாரும் தண்ணீர் பாய்ச்சுவது கிடையாது, அதற்கு யாரும் நிர்வாகங்கள் போடவில்லை, அது வளர்கிறது, அது காட்டினுடைய முறை. ஆனால் வீட்டினுடைய முறை அப்படி அல்ல. நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும், கண்காணிக்கப்பட வேண்டும், அன்பூட்டப்பட வேண்டும், அழகாக வளர்க்கப்பட வேண்டும். அப்பப்போது அவர்களுடைய பலகீனங்களையும் பலங்களையும் நாம் கணித்து கண்காணித்து கவனித்து கணிப்பீடு செய்து அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, கெஞ்சுதலாக நாம் கேட்கிறோம், கதறி நாம் கேட்கிறோம். இது ஒரு கண்ணீர் அஞ்சலியுடைய ஜும்மாவாக நினைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு பிறகு நம்முடைய காதுகளுக்கு கேட்க இப்படி ஒரு வாலிபரிடத்திலே நடக்கக்கூடாது என்று எல்லோரும் அல்லாவிடத்தில் நாம் கேட்போம். அதில் என்னுடைய பிள்ளை ஒருவனாக இருக்கவே கூடாது என்பதில் நாம் கவனமாக இருப்போம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாலிபர்களுக்கு தெளிவையும் நல்ல அறிவையும் நல்ல முறையிலே சமூகத்தில் நானும் ஒரு அங்கத்துவன் என்ற உணர்வையும் கொடுத்து நம்முடைய வாலிபர்களை எல்லாம் மதுவுக்கு அடிமையாகாமல் இதுபோன்ற ஈன செயல்களில் ஈடுபட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, இதற்கு முன்னதாக நம்முடைய சமூகத்திலிருந்து பிரிந்து சென்ற இந்த வாலிபர்களுக்கு மேலான சுவனத்தினை கொடுப்பாயாக, அவருடைய பெற்றோர்களுக்கு நீ ஆறுதல் வழங்குவாயாக, அவருடைய கல்புகளை நீ ஆறுதல் படுத்துவாயாக, சுவனத்திலே அவர்களுக்கு அதற்கான மாபெரும் கூலிகளை நீ வழங்கி விடுவாயாக, அமைதியும் மன நிறைவையும் யாழா அவர்களுக்கு ஊட்டக்கூடிய நல்ல அறிவுரைகளை அவர்களுக்கு யாருடாக வழங்கி யாழா அவர்களுக்கு மன ஆறுதலை நீ வழங்குவாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.